SBS தமிழ்.
வணக்கம் திருச்சி சங்கரன் அவர்களே.
வணக்கம்.
கனடாவிலே நீங்கள் இப்பொழுது யோக் பல்கலைக்கழகத்திலே சென்னையிலிருந்து கனடா போக வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? அந்த பின்னணியை பற்றி சொல்லுங்களேன் சற்று.
சொல்கிறேன், இதை நானாக விரும்பி ஏற்கவில்லை, இது தானாக வந்தது. அதாவது 1970 ஒரு பேச்சு நடந்தது. ஜான் ஹிகின்ஸ் என்பவர், அவர் ஒரு அமெரிக்கன், நமது சங்கீதத்தை முறையாக பயின்றவர், அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நல்ல பெயர் வாங்கினவர். அப்பொழுது ஒரு நாள் அவர் வந்து, நான் அவருக்கு தெரிவிக்க நிறைய ப்ரோக்ராம் அங்கே வாசிக்கல, ஆனால் ரேடியோ ப்ரோக்ராம் ஒன்று வாசித்தேன், ஒரு ரெண்டு பப்ளிக் கான்சர்ட்ஸ் வாசித்தேன். அவருக்கு என்னுடைய வாசிப்பில் ஈர்ப்பு அதிகம். ஒரு அமெரிக்கன் வந்து என்னிடம் சொல்லிக்கொண்டார், என்னுடைய கிளாஸில் வந்து உட்கார்ந்து அதையும் பார்த்திருக்கிறார் அவர். இதெல்லாம் அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னிடம் வந்து சொன்னார், இந்த மாதிரி யார்க் பல்கலைக்கழகத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது, நான் வந்து பவனால் ஒரு டாப் ரேங்க் மிருதங்கம் ஆர்டிஸ்டோடு போகணும்னு ஆசைப்படுறேன், ஸோ உங்களுக்கு சௌகரியப்படுமா என்று கேட்டார் அவர். நான் சொன்னேன், யோசிப்போம், சௌகரியப்பட்டால் வருகிறேன். ஆனால் நான் வந்து இப்பொழுது இந்த துறையில் ஒரு முன்னணியிலேயே நின்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் நிறைய பேருக்கு வாசித்து கொண்டிருக்கிறேன், மூத்த கலைஞர்களுக்கெல்லாம். இதை விட்டுட்டு வருதுங்கிறது சுலபமான காரியம் அல்ல, அதையும் கொஞ்சம் யோஜனைகள் மனசில் வைத்து கொண்டு வந்து ஒரு வருடமானால் பரவாயில்லை அப்படின்னே அவர் சொன்னார். இல்லை, 2 ஒரு கான்ட்ராக்ட் கையெழுத்து போட வேண்டும்னார், ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றார். சரின்னு ஒப்புக்கொண்டேன், அங்கே சென்றேன். ஆங்கிலத்தில் சொல்கிறது போல த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அவங்க யார்க் யூனிவர்சிட்டியில் உலக சங்கீதம், அதாவது வேர்ல்டு மியூசிக் ஒரு கிளையில் இந்திய சங்கீதத்தை பிரதானியமாக வச்சுக்கொண்டு கற்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்காகத்தான் ஜான் ஹிகின்ஸையும் என்னையும் ஒருமுகமாக அழைத்தார்கள். ஸோ நாங்கள் 2 ஆரம்பித்தோம் ப்ரோக்ராமே. ஸோ கோ ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் மியூசிக் ப்ரோக்ராம் அட் யார்க் யூனிவர்சிட்டி.
இந்த யார்க் யூனிவர்சிட்டி உங்கள் கல்வி பீடத்தில் எத்தனை மாணவர்கள் இதுவரை கல்வி கற்றிருப்பார்கள் இசை?
என்னிடம் இந்த கடந்த 40 காலத்தில் பல 100 மாணாக்கர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்கள். அதாவது வந்து மியூசிக் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு லெக்சர் கோர்ஸ் கொடுத்துருக்கிறேன் நான். மிருதங்கம், கஞ்சீரா, இது தவிர சொல்கட்டு, அதாவது கொன்னக்கோல், இவைகளெல்லாம் நான் கற்பித்திருக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் என்று பேர் அதுக்கு. அதையும் தவிர எத்னோ மியூசிக்காலஜி அப்படிங்கிற அந்த கிளையில் கிராஜுவேட் ப்ரோக்ராமில், கிராஜுவேட் ஸ்டடீஸில் அதிலையும் நான் கற்பித்திருக்கிறேன். ஆக எல்லாவற்றையும் சேர்த்தால் 100 மாணாக்கர்கள் இடம் கற்றிருப்பார்கள். அதிகம் பேர் கனடியன்ஸ் சொல்லலாம், நீங்க நார்த் அமெரிக்கன்ஸ் சொல்லலாம்.
உங்களுடைய பயணத்திலே மேலத்தைய மாணவர்களை கற்பித்ததாக சொன்னீர்கள். யோக் பல்கலைக்கழகத்திலே கனடாவிலே அதிக அளவிலே இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் உங்களிடம் இசையை கற்க வருகிறார்கள்? வார இறுதியில் போய் சங்கீத கிளாஸுக்கு போவது ஒன்று, ஆனால் இசையை அகாடமிக்காக கற்க வேண்டும் என்று யார் வருகிறார்களா?
நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் எங்களிடம், நிறைய பேர்கள். மேற்கத்திய மாணவர்களை தவிர நமது ஸ்ரீலங்கன்ஸ், அப்புறம் வந்து நமது தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் எல்லோருமே வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன அவர்களுக்கு அவர்களுடைய படிப்பு விஷயமாக இல்லை வேலை விஷயமாக அவர்களுக்கு முழு நேரம் செலவு பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், அதனால் இது தொடர்ந்து சில பேரால் பண்ண முடியவில்லை. அதுலேயும் நன்றாக முன்னுக்கு வந்து கச்சேரிக்கு ஓரளவு வாசிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
அதில் எத்தனை பேர் இசையை முழு நேர வேலையாக எடுத்து இசையை முழு நேரமாக செய்கிறார்கள்?
இப்போ பார்த்தா அது சதவிகிதம் குறைவாக இருக்கும். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா நான் என்னுடைய கலைத்துறையில் இந்த டீச்சிங் அனுபவம்னு சொல்லுவாங்களே, அதை யோஜனை பண்ணி பார்க்கும்போது ஐ வெண்ட் ஃபார் த ஹோலிஸ்டிக் அப்ரோச். மிருதங்கம் மாத்திரம் கற்பிக்கிறது அல்ல, நமது சங்கீதத்தை எப்படி அறிந்து கொள்வது, எப்படி அதை புரிந்து அப்ரிஷியேட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நான் ஹே ஸ்டார்டட் இதனோட டீச்சிங் தேம். ரெண்டாவது லய விஷயமாக நிறைய விஷயங்கள் அவளுக்கு வந்து இது தாளத்தை போட்டு சொல்லி கொடுத்து எப்படிலாம் இது செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ மோர் ஆஃப் அன் அடாப்டேஷன் டெக்னிக்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஜாஸ் ட்ரம்மோ இதுவோ மற்றதில் அவளுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் குறிக்கோளாக இருந்தது. நம்மது என்னுடைய பரம்பரையை பார்த்தாக்க எல்லாம் முழு முயற்சியுடன் மிருதங்கம் எடுத்து கச்சேரி அளவுக்கு வரணும் அப்படித்தான் ஆசைப்பட்டு வருவார்கள். ஆனால் அங்கே வந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான் எனக்கு. இதை புரிந்து கொள்ளும்படியான சக்தியை கொடுக்க வேண்டும், புரிந்து இதை எப்படியெல்லாம் அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு குறிக்கோள். அது வச்சு தான் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு சில பேர் இப்போ மியூசிக் எஜுகேட்டர்ஸாக இருக்காங்க, அவங்க வந்து இந்தியன் மியூசிக் டீச் பண்ணுறாங்க. அண்ட் தேர் ஆர் த கஞ்சிரா பிளேயர்ஸ், மிருதங்கம் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க அங்கங்கே யூனிவர்சிட்டியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
நீங்கள் வந்து 70களிலே அங்கே சென்றீர்களில் அப்போதான் இந்த ஹிப்பி இயக்கம் பெரிதாக இருந்தது.
அப்போ ஒன்று இருந்தது.
இரண்டாவது எல் சங்கர், எல் வைத்தியநாதன் போன்றவர்கள் ஃபியூஷன் மியூசிக்கை பெரிதாக ப்ரொமோட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதன் தாக்கம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
அது ஒரு ஒரு பரிமாணத்தில் பார்க்கும்பொழுது அது ஒரு விசேஷம். ஏன்னா அந்த ஒரு ஜான் மெக்லாக்லின் என்பவருடன் சேர்ந்து அவர்கள் வந்து இந்த இசையை கொடுத்தார்கள். சக்தி என்ற இதை இதில் கொடுத்தார்கள். எல் சங்கர், விக்கு விநாயகராம் இவர்கள் தான். ஸோ இதனால் கொஞ்சம் நிறைய பாமர ஜனங்களுக்கு இது கிடைச்சது. அதாவது இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டே பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்க, ஒரு கடமோ ஒரு மிருதங்கமோ பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த அளவில் இருந்தது. ஒரு நான் சொல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு விசேஷமான முயற்சி அது, ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷன் கூட சொல்லுவேன் நான். ஆனால் வந்து பரிபூர்ணமாக தெரிஞ்சு கொள்றதுங்கிறது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கும் பொழுதோ இல்லை ஒரு ஒரு கொலாபரேஷன் ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பண்ணும் பொழுது தான் அவர்களுக்கும் கிடைச்சிது. அதை நான் அவசியம் நாங்கள் குறிப்பிடணும். இருந்தாலும் அதுவும் ஒரு 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 அறிமுகம் தானே. அதனால் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள் நமது சங்கீதத்திற்கு. அதை நம்ம எப்பவும் பாராட்ட வேண்டிய சமாச்சாரம் தான் அது. ஆனால் அதன் பிறகு அவர்கள் மற்றதெல்லாம் புரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தார்கள். பண்டிட் ரவிசங்கரிடம் சித்தார் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்புறம் தபலாவில் நிறைய அவர்களுக்கு நாட்டம் இருந்தது. நான் போன புதுசில் எனக்கு என்ன ஒரு ஒரு வேகம் இருந்ததுன்னாக்க, எல்லாருக்கும் தபலான்னா தெரிஞ்சது, மிருதங்கம்னா தெரியவில்லை. இதை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு இந்த நிறைய சோலோ கான்சர்ட்ஸ், தனி அவரது கான்சர்ட்டுகள்லாம் நான் அங்கே கொடுத்து அவர்களை கற்பித்து அவர்களுக்கு ஒரு ஒரு சொல்வாள் லயா அவேர்னஸ்ன்னு சொல்லிவிட்டோம். அந்த மாதிரி ஒரு இதை நான் அது உண்டு பண்ண முடிஞ்சது.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் மிருதங்க கலைஞர் திருச்சி சங்கரன்.
நீங்கள் மிருதங்கம் மட்டுமல்ல கஞ்சிராவிலும் ஒரு வீட்பனர் இல்லையா?
ஆமாம் ஆமாம், கஞ்சிரா வாசிப்பேன். ஏன்னா அதுவும் என்னுடைய பரம்பரையில் வந்த கலை அது. எனது மகாகுரு பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்க வித்வான், கஞ்சிரா வித்வானும் கூட. ஆனால் மற்றொரு மேதையான பாலக்காடு மணியர் அவர்களுடன் அவர் நிறைய நேரம் கஞ்சிரா வாசித்து கச்சேரியை சிறப்பித்து செய்திருக்கிறார்கள்.
நீங்கள் உங்களது கலையை பரப்புவதற்காக இருவட்டுகள் சிடிக்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். அது தவிர 4-5 நூல்கள் எழுதியிருக்கீர்கள், அந்த ஆர்வம் எங்கிருந்து வந்தது? அதாவது இதை நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும், மற்றவர்களுக்கும் எழுத்தில் போட வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி வந்தது சொல்லுங்க.
இந்த கலை வந்து பாரம்பரியமாக குருமுகமாக கற்றுக்கொண்டது. குருமுகமாக கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு வந்து எழுத்து வடிவில் அவர்கள் எதுவுமே தரவே இல்லை. எல்லாம் கேட்டு கேட்டு அபியாசம் செய்து வாசித்து அப்படித்து கற்றுக்கொண்ட கலை தான். இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் கற்பிக்க தொடங்கியவுடன் நான் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தேன். இவர்களுக்கு வந்து எப்படியெல்லாம் இவர்களுக்கு போதித்தால் சீக்கிரம் புலனாகும் என்பதை மனதில் கொண்டு அவர்களுக்கு புரியும்படியாக ஆங்கிலத்தில் அவர்களுக்கு எழுதி, அவர் முதல்ல ஆர்டிகிள்ஸ் எல்லாம் எழுதி பிறகு புஸ்தகத்தை போட்டேன் நான். ரித்மிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் சவுத் இண்டியன் ட்ரம்மிங் அப்படின்ட்டு 1980s நான் அந்த புஸ்தகத்தை வெளியிட்டேன் நான். அது ஒரு பாடப்புத்தகமாகவே டெக்ஸ்ட் புக்காகவே இங்கே அங்கே யூஸ் படுத்தி ஆரம்பித்தோம் நாங்கள். அதன் பிறகு நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் போயிருக்கும் பொழுது நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் நான். லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் போன்றவையெல்லாம் கொடுத்துருக்கிறேன். பிறகு 2010 ஆர்ட் ஆஃப் கொன்னக்கோல் என்று சொல்லி ஒரு பெரிய புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன் நான். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது லய விஷயமாக பார்க்கும் பொழுது மிருதங்கத்தில் இல்லை கஞ்சிரா கடம் போன்ற தோற்கருவிகளில் வாசிக்க சமாச்சாரங்களெல்லாம் முதலில் தாளத்தை போட்டுக்கொண்டு சொல்லி பார்க்க வேண்டும். சொல்லி பார்ப்பது ரொம்ப அவசியம். அதைத்தான் சொல்லுக்கட்டு, ஜதிகள் என்று சொல்கிறோம். இந்த ஜதிகள், இந்த சொல்லுக்கட்டு, இதெல்லாம் லயத்துக்கு பிரதானமான விஷயம். அந்த ஒரு லயா ஃபவுண்டேஷன் இல்லை என்றால் மேற்கொண்டு அவர்கள் தொடர முடியாது. ஒரு கோர்வையை கற்றுக்கொள்வதோ இல்லை ஒரு மோரா கற்றுக்கொள்வதோ எல்லாம் இதனுடைய அடிப்படையே தான். இதை மனதில் கொண்டு நான் ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் ஒரு கோர்ஸே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நான், சொல்கட்டு கோர்ஸ்னுட்டேன். இதில் என்ன ஒரு சௌகரியம்னாக்க, மிருதங்கத்தை கற்றுக்கொண்டு வாசிக்கிறதுக்கு பல காலம் ஆகும். 1 வருஷம் 2 வருஷத்தில் இல்லை இந்த டிகிரி ப்ரோக்ராம்குள்ளே முடிக்க முடியாது அது. ஆனால் இப்படி இந்த சொல்லுக்கட்டு கற்றுக்கிறது மூலியமாக அவளுக்கு ஒரு லயா அவேர்னஸ் வருகிறது. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மற்ற சங்கீதத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவருடைய சங்கீதத்திலும் அவர்கள் மிகவும் நல்ல தேர்ச்சி அடைவார்கள். இதை மனதில் கொண்டுதான் இந்த சொல்கட்டு கோர்ஸ் என்பதை நான் உருவாக்கினேன். சொல்வார்கள் பயனீர் இன் இன்ட்ரடியூசிங் திஸ் சொல்கட்டு கோர்ஸ் என்று சொல்வார்கள். அது இப்பொழுது மற்ற யூனிவர்சிட்டி எல்லாம் கூட பரவி இருக்கு, ரொம்ப பேருக்கு போயிருக்கு. என்னுடைய புக் இப்பொழுது ஆர்ட் ஆஃப் கொன்னக்கோல் என்கிற புத்தகம் இப்பொழுது பாடப்புத்தகமாகவே பாவிக்கிறார்கள்.
2 அல்லது 3 வருடங்கள் நினைக்கிறேன், அதற்கு முன் மெல்பர்னில் வசிக்கின்ற, அவர் பெயரை தற்பொழுது மறந்துவிட்டேன், லீசா என்று ஆரம்பிக்கிற பெயர், அவர் வந்து கொன்னக்கோளிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் ஒரு ஆஸ்திரேலிய பெண்மணி, இந்தியாவிலும் வந்து கச்சேரிகள் செய்திருக்கிறார். அவர் சொன்னார், கொன்னக்கோல் என்பது ஒரு சிறந்த கலை, ஆனால் இப்பொழுது அழிந்து வருகிறது, மேடைகளிலே பார்க்க முடியவில்லை, அது பெரிய வருத்தமாக இருக்கிறது என்று. இதை நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு புல்லரிக்கிறது உண்மையில். ஏன்னு சொன்னால், அழிந்து வருகின்ற ஒரு கலையாக கருதப்பட்டதை நீங்கள் ஒரு பாட திட்டத்திற்குள்ளேயே கொண்டு வந்து விட்டீர்கள். அந்த பெருமை உங்களை சாரும் என்று நம்புகிறேன்.
நன்றி.
நீங்கள் மெல்பர்ன் செல்லும் பொழுது அவரை சந்திக்க வேண்டும்.
நீங்கள் சொல்லுவது கேள்விப்பட்டதில்லை, பேர் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கு, இப்போது தற்போது உடனே நினைவுக்கு வரவில்லை. நீங்கள் நன்றாக குறிப்பிட்டீர்கள், ஒரு அழிந்து போன ஒரு அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிற இந்த ஒரு கலை, இந்த கொன்னக்கோல் என்பது நான் நிறையாக அனுபவித்திருக்கிறேன். கொன்னக்கோல் பக்கிரியா பிள்ளை என்பவர் மிகுந்த தேர்ச்சி அடைந்த வித்வான் அவர்கள். அவருடைய மகன் மன்னார்குடி வைத்தியலிங்கம் பிள்ளை, அவர் கொன்னி பேச்சு நான் நிறைய கச்சேரி கேட்டிருக்கேன். நான் ஆலத்தூர் சகோதரர்கள் மற்ற கச்சேரிகள் எல்லாம் அவர் முன்னணியாக நின்று உட்கார்ந்து கொண்டு அந்த சொல்லுக்கட்டுகள்லாம் சொல்லுவார். அவர் அது வந்து சங்கீதத்துக்கு எப்படி உறுதுணையாக இருக்கும், எப்படியெல்லாம் அந்த அதுவும் ஒரு ராகபாவத்தோடையே சொல்றது, சுரத்தோடையே சொல்றது, அப்படியெல்லாம் உண்டு இதில். ஆக இது வந்து ஒரு பெரிய கலை, இந்த கொன்னக்கோல் என்பது. அந்த ஜதிகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது பரதநாட்டியத்திற்கு ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் இது. ஏன்னா இந்த சொல்லுக்கட்டுங்கிறது மிருதங்கத்துக்கு மாத்திரம் உண்டானது அல்ல, முக்கியமாக நட்டுவாங்கம் செய்யும் பொழுது ஜதிகளை பயன்படுத்துகிறார்கள் அந்த நாட்டிய கலைக்கு. ஸோ நாட்டிய கலையிலிருந்து வந்திருந்த ஜதிகள் எல்லாம் என்ன, மிருதங்க கலையிலிருந்து வந்த ஜதிகள் எல்லாம் என்ன, அதாவது கான்செர்ட் ரெப்பர்டுவாரில் என்ன இருக்கு, டான்ஸ் ரெப்பர்டுவாரில் என்ன இருக்கு, இதெல்லாம் நான் என்னுடைய புத்தகத்தில் நான் விரிவாக எல்லாம் சொல்லியிருக்கிறேன்.
அடுத்த கட்டமாக நீங்கள் இதுவரை சாதித்திருக்கிறீர்கள், இனி என்ன சாதிக்க நினைத்திருக்கிறீர்கள், என்ன செய்ய இருக்கிறீர்கள் சொல்லுங்களேன்.
இது எல்லாம் சாதித்து விட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன், இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த லயம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம், அது தோண்ட தோண்ட கிடைக்கும் என்பார்களே அந்த மாதிரி, இந்த அபிப்பிராயம் இன்றைக்கு தோன்றினது நேற்று தோன்றவில்லையே என்று தோணும். ஆக அதில் நம்ம பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு செய்து கொண்டே போக வேண்டும். என்ன ஒரு திருப்தி என்றால், இன்றைக்கு வந்து இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளேயிங், என்னுடைய குருநாதர் பழனி அண்ணா மூலியமாக வந்த இந்த கலை இப்பொழுது ஒரு திருச்சி சங்கரன் பாணி என்கிற வகையில் ரொம்ப பேரை இது வந்து ஈர்த்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் சொல்வார்களே, அவர்களெல்லாம் ரொம்ப பேர் இந்த ஸ்டைல் ஆஃப் யூனோ பிளேயிங்கில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள். நான் நிறைய பேரை பார்க்கிறேன், நான் நிறைய என்னுடைய கோர்வைகள் மோராக்கள் எல்லாம் எடுத்து வாசிக்கிறார்கள். அது எனக்கு பரம திருப்தியை அளிக்கிறது, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. இந்த மாதிரி தான் நம்ம பாரம்பரியத்தை வந்து வளர்க்க வேண்டும்.
நீங்கள் அந்த யங்க ஜெனரேஷனை, இளைய சமுதாயத்தை ஊக்குவிக்கிறீர்கள் என்பது கூட வாசிக்கிற இரு கலைஞர்களை அழைத்து வந்ததிலிருந்து தெரிகிறது.
நிச்சயமாக 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 அதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த நிலைய கலையத்திற்கு வந்து உம்முடன் உரையாடியதற்காக மிக்க நன்றி.
நன்றி, வணக்கம்.
Ready? SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை தமக்கு அறிய தாருங்கள்.